ஓம் சாந்தி. 3/9/2016 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, தற்போது நீங்க அமரலோக யாத்திரையில இருக்கிறீங்க. இது உங்களுடைய புத்தி மூலமான ஆன்மீக யாத்திரை. இதை உண்மையிலும் உண்மையான பிராமணர்களாக நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். சொர்க்கத்துக்கு போறதுக்கான யாத்திரை புத்தியின் மூலமாக சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலமாகவும் சொர்க்கத்தை நினைவு செய்வதன் மூலமாகவும் தான் போக முடியும். அத உண்மையிலும் உண்மையான பிராமணர்களாக நீங்க தான் செய்ய முடியும். ஏன்னா நீங்க தான் அத இறைவன் தான் சொல்றாருன்னு ஏத்துக்கிட்ட அதன்படி பண்ணுவீங்க. கேள்வி, உங்களிடையே எந்த மாதிரியான உரையாடலை செய்யறது சுபமான சம்மேளனம், அதாவது மாநாடாகும்? அதுக்கு பதில், உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. ஆத்மாக்களாகிய நாம இப்ப இந்த பழைய அழுக்கான சீச்சி சரீரத்தை விட்டுட்டு வீடு திரும்பிட்டு இருக்கிறோம். இந்த உடல் எந்த வேலைக்கும் உதவாதது. இப்ப பாபாவுடன் கூடவே போவோம். உங்களிடையே சந்திக்கும் பொழுது இந்த மாதிரியான உரையாடலை செய்யுங்க. சேவையை அதிகரிக்கிறது எப்படி, எல்லோருக்கும் நன்மை எந்த முறையில செய்யறது, அனைவருக்கும் எப்படி வழியை காண்பிப்பது, இதுதான் சுபமான சம்மேளனம். இப்ப நமக்குள்ளே பேசிக்க சொல்றாரு பாபா, இது ரொம்ப மோசமான உலகம், இது விட்டுடணும், விட்டுட்டு போகணும். சொர்க்கம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி பரிணாமத்துக்கு போகணும். அந்த எண்ணம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். நான் நாராயணன் ஆகணும், நாராயணன் ஆகணும். இந்த உடம்பு எந்த வேலைக்கும் உதவாது, இது மேல பற்று வைக்க கூடாது, பாபா கூடவே நம்ம போயிடணும் அப்படின்னு நமக்குள்ள பேசிக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது என்ன பேசிக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி இந்த செய்தியை சொல்றது, உலகத்துக்கு எப்படி தெரிவிக்கிறது, எல்லாருக்கும் நன்மை நாம் அனுபவிக்கிற இந்த அதீந்திர சுகத்தை எப்படி மற்றவங்களுக்கும் அனுபவம் செய்ய வைக்கிறதுன்றத பத்தி கலந்துரையாடல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் சுகமான மாநாடு. உங்களுக்குள்ள நீங்க நடத்துற மற்றவர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய மாநாடு அப்படின்னு சொல்ல பாடல். உள்ளத்தின் ஆதாரம் உடைந்து விடலாகாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, அனைத்து சென்டர்களையும் சார்ந்த பிரம்மா வழி வந்த சர்வோத்தம பிராமண குல பூஷணர்கள் தங்களுடைய குலத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பொதுவாக எந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவங்க தங்களுடைய குலத்தை அறிவார்கள். தாழ்ந்த குலத்தை சார்ந்தவங்களா இருந்தா கூட, உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க குலத்தை பத்தி தெரியும். மேலும் இந்த குலம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க குலம்னு சொன்னாலும் ஜாதின்னு சொன்னாலும் உலகத்துல குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருமே தெரிஞ்சுக்கல. என்னது, இந்த சங்கமயுக பிராமணர்களுடைய குலம் தான் அனைத்திலும் உயர்ந்தது. இதோட நினைவாக தான் அந்த பிராமணர்கள் உயர்ந்த ஜாதின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய குலத்தை பத்தி தெரியும். அதே மாதிரி நீங்க பிரம்மாவுடைய வாய் வழி வந்த உத்தமத்திலும் உத்தமமான பிராமண குலத்தை சார்ந்தவர்கள், பிராமண குலத்தின் அலங்காரங்கள் நீங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குலத்தை சார்ந்த, உங்க குலம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்ட்டு? ஏன்னா மத்தவங்க யாருக்குமே இது தெரியாது. பிராமணர்களாகிய உங்களுடைய குலத்தையே முதல் குலம்னு சொல்லுவோம். சோ பிரம்மா உலகத்தை படிக்கிறார், பிரம்மா பிராமணர்களை படிக்கிறார், பிராமணர்கள் தேவதைகள் படிக்கிறார், தேவதைகள் இருந்து வருது மட்டும் இல்லையா. பிரம்மாவில இருந்து பிராமணர்கள், பிராமணர்கள் இருந்து தேவதைகள், தேவதைகள் இருந்து சத்திரியர்கள், ஐஸ்வர்கள், சூத்திரர்கள். சோ எல்லாத்துக்கும் ஆதாரம் இது முதல் குலம் பிராமண குலம். இந்தியாவில மட்டும்தான் உயர்ந்த ஜாதி தாண்ட ஜாதின்ற ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பிராமணர் தான் உயர்ந்த ஜாதி, அதாவது பிரம்மகுமார் குமாரி அந்த பிராமணர்கள் கிடையாது. அப்ப ஏன்னா இதுல இருந்துதான் எல்லாமே உருவாகுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பிராமண குலம்னா ஈஸ்வரனுடைய குலம், பகவானுடைய குலம். முதலாவது நிராகாரமான குலம். பிறகுதான் இந்த பௌத்திக உலகம், பௌதிக உலகம் அதாவது சாகார உலகம். சூக்ஷ்ம வதனத்திலோ குலம் என்பதே கிடையாது. இந்த சாகார உலகத்துல உங்களுடைய பிராமண குலம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. பிராமணர்களாகிய உங்களிடையே நீங்க சகோதரன் ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் இருக்கும், அங்கேயுமே பிராமண ஆத்மாக்கள் தான் மேல இருக்கு இல்லையா. நிராகார இதுலயுமே உயர்ந்த கலம் நாம தான். சூக்ஷ்ம வதனத்துல பொறுத்த வரைக்கும் குலங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது. சாக்கார உலகத்துலதான் பிராமண குலம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. அப்ப பிராமணர்களாகிய நீங்க உங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள், அதனால நீங்க விகாரத்துல போக முடியாது. இது தூய்மையா இருக்கிறதுக்கான மிகவும் உன்னதமான யுக்தி அப்படின்னு நீங்க அனுபவத்துல இருந்து சொல்ல முடியும். உண்மையான கணவன் மனைவியாவே இருந்தாலும் உண்மையான சகோதரன் சகோதரின்ற அந்த உணர்வு வந்துச்சுன்னா விகாரத்தில் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி உன்னதமான யுக்தின்றது அனுபவத்தின் மூலமாக உங்களால் இதை சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க, நாம பிரம்மா குமார் குமாரிகள், சிவ வம்சத்தினராகவோ எல்லாரும் தான் இருக்கிறாங்க. பிறகு சாகாரத்துல வரும்போதுதான் பிரஜாபிதா பிரம்மாவுடைய பேர் இருக்கிறதுனால சகோதரன் சகோதரி ஆகிடுறீங்க. பிரஜாபிதா பிரம்மா பேர் இருக்கிறதுனால, ஏன்னா அவரு சரீரதாரின்றதுனால ஆண் பெண் அப்படின்ட்டு நாம உடல்ல வர்றதுனால சகோதரன் சகோதரி. மற்றபடி ஆத்மாவா சிவனுடைய குழந்தைய பார்த்தா நம்ம சகோதர சகோதரர்கள். பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாருன்னா நிச்சயமாக அவரே படைப்பவர், தத்து எடுத்துக் கொள்கிறார். நீங்கள் குக வம்சாவளி பிறப்பின் வழி வம்சத்தினர் கிடையாது. மாறாக நீங்க வாயின் மூலம் ஞானம் கேட்டு பிறவி எடுத்த வாய் வழி வம்சாவளியினர், அதாவது முக் வம்சாவளி. ஹிந்தியில முக்குன்னா வாய், குக் அப்படின்னா கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கிறவங்க கிடையாது. நீங்க வம்சத்தினர் மனிதர்கள் குக வம்சாவளி முக வம்சாவளியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கல. நமக்குதான் தெரியல, அப்படின்னா முக வம்சாவளி குக வம்சாவளி அப்படின்ட்டு. கிறிஸ்தவ மதத்துல உங்களுடைய முக வம்சாவளியினர், அதுக்கு அர்த்தமே தெரியல. அவங்களுக்கு மட்டும் முக வம்சாவளியினர் முக வம்சாவளியினர் சொல்றாங்க, அதாவது யகோவின் சாட்சிகள் அந்த பிரிவு. முக வம்சாவளியா வாய் வழியா பிறந்தவங்க. அப்ப முக வம்சாவளி என்றால் இப்ப பிரம்மாவுடைய வாய் வழியாக பிறக்கிறவங்க நாம இல்லையா. அப்ப தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க குக வம்ச. இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்றவங்க எல்லாம் என்ன வாய் வழியாக பிறக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இல்லையா, கல்யாணம் பண்ணி கர்ப்பத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க. இங்க பிராமணர்கள் வாய் வழியாக மட்டும்தான் பிறக்க முடியும், கர்ப்பத்தின் மூலமாக பிறக்க முடியும். ஏன்னா இங்க விகாரமே இருக்காது, அப்புறம் எப்படி கர்ப்பத்தின் மூலமாக பிறக்க முடியும். அதுதான் முக வம்சாவளியினர் என்றது பிராமணர்களை மட்டும்தான் பிறக்கும், அது முக் வம்சாவளி வாய்வழி வம்சாவளியினர். குக வம்சாவளி என்றால் சரீரத்தின் மூலமாக பிறப்பு எடுக்கிறவங்க, விகாரத்தின் மூலமாக பிறப்பு எடுக்கிறவங்க. ஆனா உங்களுடைய இந்த பிறவி அலௌகிகமானது, ஆன்மீகமானது. தந்தையை லௌகிக் அலௌகிக் பரலௌகிக்னு மூன்று விதமான தந்தைகள் இருக்கிறாங்க. பிரஜாபிதா பிரம்மா அலௌகிக தந்தை இல்லையா, எல்லா பிராமணர்களுக்கும் ஆன்மீக தந்தை பிரம்ம பாபா. மற்றபடி லௌகிக அதாவது உலகியல் தந்தை ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டவங்க இருக்கிறாங்க, அது பொதுவாகவே இருக்குது. அதே மாதிரி பரலௌகிக தந்தையும் அனைவருக்கும் ஒருவரே, சிவ பாபா இல்லையா. பரலோகம்னா லௌகம்னா உலகம், பரலோகம்னா இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உலகமாக பரந்தாமத்தில் இருக்கிற தந்தை. அவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை. பக்தி மார்க்கத்துல அவரை ஏ பகவான் பரமபிதா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிரஜாபிதா பிரம்மாவை யாருமே எந்த மதத்திலுமே கூப்பிடுகிறேன். இல்லையா, இவரும் அப்பா தான், சங்கமத்துல இவரும் அப்பா தான், ஆனா இவரை எந்த மதத்திலையுமே அவரை கூப்பிட்டது கிடையாது, எப்பயுமே கூப்பிட்டது கிடையாது. மற்றபடி இந்த பாபா பிராமணர் குழந்தைகளினுடையவர், அதாவது பிரம்ம பாபா பிராமண குழந்தைகளுடைய தந்தை. அந்த இருவரையும் எல்லாருக்குமே தெரியும், யாரா சிவ தந்தையையும் உடலுடைய தந்தையும் எல்லாருக்குமே தெரியும், எல்லா மதத்துக்காரங்களுக்கும். மற்றபடி பிரம்மான வருந்தான் பழக்கம் வந்துடுறாங்க, இவரு என்ன புதுசா இருக்கிறாருங்க. ஏன்னா அதான் ஆதாம் எவல ஆதி தேவன் ஆதி தேவன், அவங்க மூலமாக தான் வம்சம் உருவாகுது. பிரம்மாவும் சூக்ஷ்ம வதனத்துல இருப்பவர், இங்க அப்படி நாம காமிக்கிறது கிடையாது, கீழே உட்காந்துட்டு இருக்க மாதிரி பிரம்மா காட்டுறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, விஷ்ணுவோடைய தொப்புல இருந்து தாமரை கொடி இருக்கும், தாமரை மேல பிரம்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டி இருக்கிறாங்க பக்தியில. ஆனா நீங்க இங்க பூமியில காட்டுறீங்களேன்னு குழம்பிடுறாங்க. படங்கள்ல பிரம்மாவை தாடி மீசையோடு காமிக்கிறாங்க, ஏன்னா பிரஜாபிதா பிரம்மா இந்த சிருஷ்டியில இருப்பவர், வதனத்தில பிரஜைகளை படைக்க முடியாது. அப்ப பாருங்க, பிரம்மாவுக்கு மட்டும்தான் தாடியோட வயசானவரா காட்டுறாங்க. அப்ப அதெல்லாம் எங்க நடக்குது, இங்கதான் நடக்குது, சொர்க்கத்திலங்கிறது வதனத்திலங்கிறது. ஆனா சூக்ஷ்ம வதனத்துல இருந்து ஒன்னும் பிரஜைகளை படிக்க முடியாது, பிரஜைகள் இங்கதான் இருக்கிறாங்க, இங்கதான் உருவாக்க வரணும். இது கூட யாருடைய புத்தியிலையும் வர மாட்டேங்குது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா புரிந்து வைக்கிறாங்க. இந்த ஆன்மீக யாத்திரை கூட மிகவும் புகழ் வாய்ந்தது. ஆன்மீக யாத்திரையினாலே அங்க இருந்து மீண்டும் திரும்ப வர முடியாது. அதாவது சங்கம யுகத்திலிருந்து மூலவதனம் சென்ற பிறகு மீண்டும் சங்கம யுகத்துக்கு திரும்ப முடியாது. பிற யாத்திரைகளும் பல பிறவிகளாக செஞ்சுட்டு வராங்க, மேலும் போயிட்டு திரும்பியும் வந்துடுறாங்க. அதெல்லாம் உலகிய யாத்திரை. இந்த உங்களுடைய யாத்திரை ஆன்மீக யாத்திரை. இந்த ஆன்மீக யாத்திரை செய்யறதுனால நீங்க இந்த மரண உலகத்துக்கு திரும்ப வருவது கிடையாது. பாபா உங்களுக்கு அமர லோகத்தினரும் சத்யுக யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். அவங்க காஷ்மீர் அருகில் எல்லாம் அமர்நாத்திற்கு யாத்திரையா போறாங்க. அது ஒன்னும் அமரலோகம் கிடையாது, அமரலோகம் ஆத்மாக்களுடையது. அடுத்தது மனிதர்களுக்குரியது, அதை சொர்க்கம் அதாவது அமரலோகம் சொல்ல முடியும். ஆத்மாக்களுடைய உலகம் நிர்வாணதாமம், மற்றபடி அமரலோகம் சத்யுகம், மற்றும் மரண உலகம் கலியுகம், மேலும் நிர்வாணதாமம் வந்து அமைதி உலகம். அங்கதான் ஆத்மாக்கள் வசிக்குது. பாபா சார், நீங்க இமயமலை போனா, திருப்பதி போனா, திருவண்ணாமலை போனா அப்பயே போயிருக்கிறது, வீட்டுக்கு திரும்பி வரும். ஆனா இந்த யாத்திரை ஒண்ணு இந்த மரண உலகத்தை விட்டு பந்தாமத்துக்கு போயிட்டோம்னா திரும்பி மரண உலகத்துக்கு வர மாட்டோம், அப்படியே அமர உலகத்துக்கு போயிடும் இல்லையா. திரும்பி வராத யாத்திரை, அதாவது சத்தியுகத்துக்கு போற யாத்திரைய பாபா கற்றுக் கொடுக்குற. பாபா நினைக்க பந்தாமத்துக்கு போய் சத்தியுகத்துக்கு வந்துடுறோம். ஆனா காஷ்மீருக்கு பக்கத்துல இருக்கிற அமர்நாத் ஒன்னும் அமரலோகம் கிடையாது. ஆத்மாக்களுடைய அமரலோகம்னா நீங்க பரந்தாமத்தை சொல்லலாம், அங்கேயும் மரணம் கிடையாது, எப்பயுமே ஆத்மா இருக்கும். அடுத்தது சத்யுகத்தை சொல்லலாம். மற்றபடி இந்த கலியுகம் மரண உலகம், அந்த நிர்வாணதம் பரந்தாமம் வந்து அமைதியான உலகம், ஆழ்ந்த அமைதி நிறைந்த, இனிமையான அமைதி நிறைந்த உலகம், ஸ்வீட் சைலண்ட் ஹோம் இல்லையா, அங்கதான் ஆத்மாக்கள் வசிக்குது. பாபா சொல்றாரு, நீங்க அமரபுரிக்கான யாத்திரையில இருக்கிறீங்க, நம்ம யாத்திரை பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எதுக்கு அமரபுரிக்கு இல்லையா. ஆக்சுவலா இன்னைக்கு பயிற்சியுமே அதுதான், நீங்க ஆத்மா பாபாவை நினைக்கிறீங்க. ஏன் நினைக்கிறீங்க, நாராயணன் ஆகுது அல்லது ஸ்ரீலட்சுமி ஆகுறது. சோ இந்த யாத்திரையை எதுக்கு, அமரலோகத்துக்கு போறதுக்காக, சொர்க்கத்துக்கு சத்தியுகத்துக்கு போறதுக்கான யாத்திரை, அதுலதான் இருக்கிறோம். கால்நடையாக பஸ் பூச்சி, ஏரோப்ளேன் பூச்சி, ட்ரெயின் பூச்சி போறதெல்லாம் சரீர யாத்திரை. ஆனா இங்க ஆத்மா போகுது பாருங்க, நமக்கு அந்த ஆத்மா மட்டும் சொர்க்கத்துக்கு போயிருக்கு வேற உடல்ல. அதனால இது ஆன்மீக யாத்திரை. இந்த யாத்திரையை மனுஷன் கத்துக் கொடுக்க முடியாது, ஒரே ஒரு ஆன்மீக தந்தை தான் கத்துக் கொடுக்கிறார். அதுவும் கல்பத்துல 5000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பாக்கியம் கிடைக்குது. சங்கமங்கத்தில் பாபா அங்க கத்துக் கொடுக்கிறார். மற்றபடி இந்த காசி ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போறதெல்லாம் பல பிறவிகளா நீங்க பண்றீங்க. ஆனா இப்ப நீங்க பண்ற யாத்திரை பாருங்க, கடைசி யாத்திரை. இந்த மரண லோகத்துல இருந்து நீங்க பண்ற கடைசி யாத்திரை, அதோட மரண லோகத்துக்கு வர மாட்டீங்க. இதை பிராமண குல அலங்காரங்களாக, குலபூஷணர்களாக இருக்கிற உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆன்மீக யாத்திரைனா நினைவில் இருப்பது. இறுதி நேரத்துல புத்தியின் நிலை எப்படியோ அப்படியே எதிர்கால கதியும் அமையும். ஆன்மீக யாத்திரைனாலே அந்த நினைவு தான் கடைசியில. அப்ப இப்பவே நான் நாராயணன் ஆகணும், பாபா அதுக்காக நான் உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் இருக்கிறேன் அந்த உணர்வுலயே சரீரத்தை விட்டீங்கன்னா அதே மாதிரி நாராயணனா ஆயிடுவீங்க. உங்களுடைய புத்தியின் நிலை தான் எதிர்கால நிலைய நிர்ணயிக்குது அப்படின்னு பாடப்பட்டு இருக்கு. பாபாவுடைய வீடு எது? பரந்தாமம். அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்ப நாடகம் முடிஞ்சிடுச்சு, கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கு, எப்பவும் முடிகிற ஸ்டேஜ்ல ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இந்த பழைய ஆடை பழைய உடலாகும். ஆத்மாவில அழுக்கு சேர்றதுனால சரீரத்திலும் அழுக்கு படிஞ்சிடுது. ஆத்மா எப்ப பவித்திரமாகுதோ அப்ப நமக்கு சரீரமும் கூட தூய்மையாக கிடைக்குது. வெளியில உள்ளவங்களுக்கு எல்லாம் இது புரியாது, உங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஒரு சிலர் இத புரிஞ்சுக்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. எவருடைய புத்தியிலும் இந்த ஞானமே கிடையாது. புரிஞ்சிக்க கூடியவர்களாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க யாருக்காவது புரிய வைப்பாங்க. மனிதர்கள் யாத்திரையில போகும் பொழுது தூய்மையா இருக்கிறாங்க, பிறகு வீட்டுல வந்து அப்பவித்திரமாகிடுறாங்க. ஓரிரு மாதங்கள் பவித்திரமா இருக்கிறாங்க, யாத்திரைக்கும் சீசன் இருக்குது, சதா காலமும் யாத்திரையில் சென்று கொண்டே இருக்க முடியாது. குளிர்காலம் மற்றும் மழை காலத்துல யாருமே போக முடியாது. ஆனா உங்களுடைய யாத்திரையை பொறுத்த வரைக்கும் குளிர் வெப்பம் எதுவும் தடை செய்ய முடியாது. நாம இப்ப பாபாவுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோன்ற புத்தியின் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். பாபா சொல்றது ஆத்மாவில அழுக்கு சேருது, தேக உணர்வுன்ற அழுக்கு, அதனால காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரன்ற விகார அழுக்குகள் சேர சேர அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சரீரமும் அழுக்கான சரீரமாக கிடைக்குது. இப்ப இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு நோய்க்கு காரணம் என்ன? ஆத்மா அழுக்க இருக்கு, அதனால சரீரம் அப்படி கிடைக்குது. அப்ப உண்மையிலே நோயிலிருந்து விடலன்னா ஆத்மாவை சரி பண்ணா சரியாப்படும். அதுக்காகத்தான் ஆத்மா தூய்மையாச்சுன்னா உங்களுடைய சரீரமும் தூய்மையான சரீரமாக கிடைக்கும். சத்தியத்துலதான் தூய்மையான ஆத்மா இருக்கும், அதனால சரீரமும் தூய்மையா இருக்கும். இது நமக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யாருக்குமே இந்த ஞானம் இல்லை. ஒருவேளை இந்த ஞானம் இருந்துச்சுன்னா உடனடியா கண்டிப்பா யாருக்காவது புரிய வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரிய வைக்காத வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கே புரியல அப்படின்ட்டு. இப்ப யாத்திரையில போகும்பொழுது இப்ப திருவண்ணாமலைக்கு அல்லது இமயமலைக்கு ஒரு 2 மாசம் அது மாதிரி டூர் எல்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னா, போயிட்டு வர வரைக்கும் அவங்க விகாரத்துல ஈடுபடாம தூய்மையா இருக்கிறாங்க. அதாவது புனித யாத்திரைக்கு போறவங்க, மற்ற டூருக்கு போறவங்க கிடையாது. அப்ப கோயிலுக்கு போகும்போது தூய்மையா இருக்கணும்ன்றதுக்காக ஓரிரு மாதங்கள் தூய்மையா இருக்கிறாங்க. ஆனா எல்லா சீசனும் தூய்மையா இருக்கிறதுல காரணம் எல்லா சீசனும் அவங்க டூருக்கு போறதுன்னு கிடையாது. ஆனா நம்ம யாத்திரை இணைய யாத்திரை இருக்குது, பன்னாவது போயிட்டு வர யாத்திரை, இதுக்கு வெயிலும் குளிரும் மழை எதுவும் கிடையாது, எப்ப வேணாலும் போலாம், எப்பயும் புத்தியில நான் பாபா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நாம நினைவு செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவ கர்மங்கள் அழியுது. பாபாவுடைய அப்ப இதே கவனம் கவலை இருக்கணும், நினைக்க நினைக்க பாவம் அழியுது. அதனால எப்பயும் நினைவு செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா 2500 வருஷம் பாவத்தை ஒரே பிறவில இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். பாபா சொல்ற பாபாவுடைய வீட்டுக்கு போன பிறகு நாம அதாவது பரணாவது போனப்புறம் புது உலகமாகி சொர்க்கத்துக்கு வருவோம். இத பாபாவே வந்து புரிய வைக்கிறாரு. ஆனா இங்கேயும் கூட வரிசைக்கிரமமாக நம்பர் பிரகாரமா தான் குழந்தைங்க இருக்கிறாங்க. மழைக்காலத்தில் யாத்திரையை மறக்க கூடாது, ஆனா மாயா மறக்க வச்சிருது. எனவே பாபா உங்களுடைய நினைவு மறந்து போகிறதுன்னு எழுதுறாங்க. அதுக்கு பாபா சொல்ற அட நினைவு யாத்திரை மூலமாக நீங்க சதா காலத்துக்கு ஆரோக்கியமாகவும் பணக்காரர்களாகவும் ஆகுறீங்க. இந்த மாதிரியான ஒரு மருந்தை நீங்க மறந்து போகிறீங்களே. அவங்க இதையும் சொல்றாங்க, பாபாவை நினைவு செய்யறது ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க. நாம ஆத்மாக்கள் முதல்ல சதோ பிரதானமா இருந்தோம், பிறகு இப்ப தம பிரதானமா ஆயிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும். அதான் சக்கரத்தை சுத்துறது. நான் அப்படி இருந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டேனே, இப்ப ஏறும் கலை புருஷோத்தம யுகம் அதனால இப்ப எந்த பாவமும் பண்ணிடக்கூடாது. தற்போது நமக்கு சிவபாபா அற்புதமான வழி சொல்லிட்டு இருக்கிறாரு. மற்றபடி பயிற்சி செய்யறது நாம தான். கண்ணை மூடிக்கிட்டு எண்ணங்களை சிந்திக்கிறது கிடையாது. பாபா அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறாரு. இப்படி தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். நாம சதோ பிரதானமா இருந்தோம், நாம தான் ராஜ்யத்தை ஆண்டோம், அந்த உலகம் தங்க யுகமா இருந்துச்சு, பிறகு வெள்ளி தாமிரம் இரும்பு யுகமா ஆயிடுச்சு, இப்ப இரும்பு யுகத்திலையும் கடைசி நேரம். அப்பதான் பாபா வர்றாரு, வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. என்ன நினைவு செய், நம்மளுடைய வீட்டையும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாருன்னா சதா உங்க மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். எங்கிருந்து நீங்க வந்தீங்களோ பிறகு கடைசி நேரத்தின் புத்தி நிலையே உங்களுடைய எதிர்கால கதி ஆகிடும். நீங்க அங்கதான் போகணும். இந்த வழிய பாபா தான் சொல்ற. அதிகாலையில இருந்து உங்களோடு நீங்களே பேசிக்கோங்க. இந்த மாதிரி அப்ப நிறைய பேர் சொல்லாங்க, அமித்த வேலை எழுந்திரிச்சு தூக்கம் வருது தூக்கம் வருது. காரணம் இந்த மாதிரி பேசிக்கிறது கிடையாது. நாம் அப்படி இருந்தோம், அங்கிருந்து இங்க வந்தோம், மறுபடியும் அந்த மாதிரி ஆகணும், அங்க எப்படி இருந்தோம், அந்த ஒரு கலைப்பு இருக்காது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போதே அந்த அமிர்த வரை கலைப்பு போயிடும் இல்லையா. அந்த மாதிரி பேசிட்டு சொல்லுவோம். பாபா சொல்ற புத்தியின் மூலமாக உங்களால புரிஞ்சிக்க முடியும். பாபா வீட்டுக்கு நாம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம பாபா நினைச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தூய்மை ஆகிட்டே இருக்கிறோம். பாபா சொல்ற நீங்க மழைக்காலம் வருதுன்னா அந்த மாதிரி காலம் எல்லாம் கிடையாது இல்லையா. எப்ப வேணாலும் நாம இந்த நினைவுல இருந்துகிட்டே இருக்க முடியும். சீசன் எல்லாம் கிடையாது. அதனால மழைக்காலம் இப்ப இறைவனை நினை, இப்ப வந்து அமர்நாத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களா, வடநாட்டுல இருக்கு அது. ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு தடவை வந்து அப்படியே மலை சரிஞ்சு ஃபுல்லா மூழ்கிச்சு அந்த இடம். அந்த மாதிரி டைம்ல யாராவது போவாங்களா? அங்க போக மாட்டாங்க. திருவண்ணாமலையில ஒரு வேளை நிலநடுக்கம் வருதுன்னா போவாங்களா? ஆனா நம்ம இறைவன் கிட்ட போயிட்டு வரோம் பாருங்க. யோகா டக்கு டக்குன்னு பரணாமத்து போறோம். இதுக்கு என்ன சீசன் இருக்கு? புத்தி தானே இருக்கு. எங்க வேணாலும் போலாம். அதுக்கு மழை வச்சா என்ன, வெயில் வச்சா என்ன, அப்படி போ. அதனால உங்களுக்கு மழைக்காலம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இருந்தாலும் குழந்தைங்க என்ன சொல்லிடுறாங்களாம், பாபா நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான் பாபா, ஆனா மாயா மறக்க வச்சிருது. அதனால பாபா சொல்ற மறக்குதா குழந்தை, ஒரு பயங்கரமான வியாதி வருது, மாத்திரை கொடுக்கிறாரு, மறக்குறீங்களா சாப்பிடுறதுக்கு? கிடையாது, அட்லீஸ்ட் அந்த வியாதி போற வரைக்குமாவது மறக்காம சாப்பிடுறோம்ல. இப்ப பாபா சொல்றாரு சதா காலத்துக்கும் இல்லையா, அடுத்த 2500 வருஷம் சொர்க்கத்துல 21 பிறகு உங்களுக்கு எந்த விதமான நோயும் இருக்காது. இது வேணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இல்லாத பொருளே இருக்காது, எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைச்சிக்கிறதுக்கு நான் ஒரு மருந்து கொடுக்கறேன். என்ன அந்த மருந்து? மன்மனாபத, அதாவது இறைவனை நினைக்கிறது. உங்களை ஒழிப்பில்லையா நினைச்சிட்டு இறைவனை ஒழிப்பில்லையா நினைக்கிறீங்க, அந்த மருந்த மறந்துடுறீங்களே, பாபாவை நினைக்க மறந்துடுறீங்களே, அது ரொம்ப ஈஸி தானே. குழந்தைங்களும் சொல்றாங்க ஈஸி தான் பாபா நினைக்கிறது, ஆனா மறந்துடுதே. நினைக்க மறந்துடும், நினைக்கிறது ஈஸி பட் கண்டினியூஸா நினைக்கணுமே மறந்துடுது அப்படின்ட்டு குழந்தைங்க சொல்றாங்க. அதுக்கு பாபா யுக்தி சொல்றாரு, சரி மறக்குதா குழந்த, ஒலிப்புள்ளியா பாக்குறது மறக்குதா, சரி பரவாயில்ல இப்படி பண்ணு பேசிக்கோ. என்ன பேசிக்கணும்? நான் தான் அந்த ஸ்ரீ நாராயணனாக ஸ்ரீலட்சுமியாக இந்த பூமி ஆண்டுட்டு இருந்தேன், தங்க உலகமா இருந்துச்சு. அப்படியே மறுபிறவி எடுக்க எடுக்க சக்தி குறைய 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 கட்டில 5000 வருஷம் இறுதியில இப்படி ஆயிட்டோம். எல்லா சக்தியும் போயிடுச்சு, நோய் பணக்கவலை மனக்கவலை எல்லாம் வந்துச்சு, அதாவது தம பிரதானம் ஆயிட்டோம். மீண்டும் சதா பிரதானம் ஆகுறதுக்கான அற்புதமான வழியை நம்ம பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்றது அவரு வேலை, பயிற்சி செய்ய வேண்டியது நம்ம தான் இல்லையா? கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு சிந்திக்கிறதும் கிடையாது, உங்களுக்குள்ள பேசிக்கோங்க. நான் நாராயணன் தான் இப்ப மீண்டும் நாராயணன் ஆக போறேன்ற கஷ்டப்பட்டு கண்ணு மூடிட்டு சொல்லணுமா? உங்களுக்குள்ள பேசுங்க. காலைல 4 மணிக்கு வந்து அமிர்த வேலை பண்ணா ரொம்ப தூக்கமா இருக்குதா, டக்குன்னு மாத்த கழுவிட்டு இதை பேசிக்கிட்டே வாங்க. பேசிக்கிட்டே வந்தா மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடும். காலையில எழுந்திரிச்சு இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குங்கன்றது சொல்லுங்க, உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. சதோ பிரதானமா இருந்தோம், எப்படிப்பட்ட ராஜாங்கம், அன்புனால ஆட்சி செஞ்சோம், இந்த உலகமே தங்க யுகமா இருந்துச்சு, அப்புறம் வெள்ளி யுகமா தாமிர யுகமா, இப்ப எல்லா மனிதர்களுடைய மனமும் இரும்பாயிச்சு சுத்தி எல்லாம் துருப்பிடிச்ச இரும்பாவே இருக்குது. அந்த டைம்ல பாபா வந்து சொல்றாரு, குழந்தை என்னை நினைவு செய், நான் எப்படி இருக்கிறேன், சிவபாபா எப்படி இருக்காரு, ஒழிப்பில்லையா நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார், அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி செம்பன் நிறமா இருக்குது இல்லையா? சோ அந்த வீட்டை நினைவு செய்யுங்க, ஏன்னா நாமளும் அங்கிருந்து தான் வரும், இதை நினைவு செஞ்சுட்டு இருங்கன்னு கடைசி நேரத்துல வந்து பாபா சொல்றாரு. இப்படி எல்லாம் பாபா வழி சொல்றாருன்னு காலாங்கத்துல ஏந்திரிச்சு உங்களுக்குள்ள பேசிக்கோங்க. அதே பாபா அதுக்கு முன்னாடி நாள் வானிலை என்ன சொன்னார் அப்படியே பேசுங்க. இது வந்து பாபா நமக்கு எழுதுற லெட்டர் மாதிரி, தூர கணவன் வந்து வெளிநாட்டுல இருந்தா மனைவிக்கு லெட்டர் எழுதுனா இப்பதான் போன் ஆயிடுச்சு, போன் இல்லைன்னு வச்சுக்கோங்களா, அந்த லெட்டர் எப்படி விரும்பி படிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எழுதுறாரு. சோ அது மனசுக்குள்ள அதே புஷியோட பேசிக்கோங்க. இப்ப பாபாவு நடிச்சு காமிக்கிறாராம் இத எப்படி பேசிக்கணும்ட்டு பாருங்க. பிரம்ம பாபா சொல்ற, நான் கூட அதிகாலையில எழுந்து டிஸ்சார்ஜ் ஆக்டர் மந்திரம் செஞ்சிட்டு இருக்கிறேன், உண்மையான வருமானத்தை செய்யணும் தானே அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, பிரம்ம பாபா உடல்லதான் சிவபாபா வர்றாரு, இருந்தாலும் அவரே சொல்றாரு நானும் இப்படிதான் காலில் பேசிக்கிறேன் அப்படின்னு. அவரு எப்படி பேசுவாரோ அப்படி பேசி காட்டுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உண்மையான வருமானத்தை செய்யணும் இல்லையா? அப்ப பிரம்ம பாபா எப்படி பண்றாரு? அவருக்கு அதிசயமா வச்சு இல்ல சொல்றாரு, எல்லாருக்கிட்ட நான் இப்படிதான் பண்றேன், அப்பதான் அவருக்கு சமம் மாற்ற முடியும். இப்ப பாபா சொல்றாரு, அதிகாலையின் சாமி, அந்த சாமியை நினைவு செய்யறதன் மூலம் உங்களுடைய படகு அந்த கரை சொர்க்கம்ன்ற கரைக்கு போய் சேர்ந்ததும் பாபா என்ன செய்யறாரு எப்படி செய்யறாரோ அத குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கிறாரு. இதுல சச்சரவுன்ற விஷயமே கிடையாது, இது வருமானத்துக்கான நல்ல வழி. சம்பாதிக்கிற இடத்துல சண்டையா போடுவாங்க, இங்க சண்டையெல்லாம் கிடையாது. பாபா சொல்ற நான் இப்படி பண்ணுவேன் நீங்களும் பண்ணுங்க அப்படின்ற ஆள், அதாவது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி கிடைச்சிடும். இந்த வாரம் ஃபுல்லா பாபா சொல்றதுன்னா நீங்க நாராயணன் ஆகணும், அதுக்காக என்ன நினைவு செய்யுங்க, நான் நாராயணன், நான் ஸ்ரீலட்சுமியா இருந்தா மனசுக்குள்ள அப்படியே ட்ரை பண்ணுங்க, நான் நாராயணா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பேன். அங்க சிம்மாசனம், எல்லா அன்பானவங்க, எல்லா பரிசுத்தமானவங்க, எல்லாரையும் ஆத்மாவா பார்ப்பேன், நான் ஆத்ம உணர்வுல இருப்பேன். சோ அந்த பயிற்சி பண்ண பண்ண என்ன ஆகும், அதுவாகவே ஆயிடுவீங்க, அந்த பதவி உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ராஜயோகத்தை பாபா இப்ப விதை சுரூபமானவர், ஞானம் நிறைந்தவர். அப்படின்னா நாமும் மரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு குழந்தைங்க நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஏ கடவுள் வந்து ஞான கடல்ன்றதுனாலதான் குரு பகவான்ட்டு சிவனை சொல்றாங்க, தட்சிணாமூர்த்தின்ட்டு. மரத்து கீழே இருப்பார், ஏன்னா இந்த சிருஷ்டி மரத்துடைய ஞானத்தை அவர் கொடுக்கிறார். அப்ப அவர் விதையா இருக்கிறார், மரத்துடைய ஞானம் விதையில தானே இருக்குது. இப்ப நாமளும் அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம், ராஜயோகத்தை கத்துக்கிட்டோம். இது கூட மேலோட்டமான ரூபத்துல ஞானமே தான். ஆதி காலத்துல இந்த மரம் எப்படி வளர்ந்துகிட்டே போகுது, பிறகு எப்படி அதோடைய ஆயுள் முடியுது, மேலும் பொதுவாக மரங்கள் புயல்கள் வீசும்போது கீழே விழுந்துருது. ஆனால் இந்த மனித ரூப மரத்துடைய முதல் அஸ்திவாரம் எரிஞ்சு போயிடுது, தேவி தேவதா தர்மம் மறைஞ்சி போயிடுது. இது நடந்தே ஆகணும். இப்படி எப்ப மறைஞ்சி போகுதோ அப்பதான் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை திரும்பவும் ஆகி அநேக தர்மங்களின் அழிவு ஏற்படுகிறது என்று கூற முடியும். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த தர்மம் மறைஞ்சி போகுது, ஆத்மால அழுக்கு படிஞ்சிடுது. அப்படின்னா நகையும் பொய்யானதாக ஆகிடுது. எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க, அந்த சிருஷ்டி மரம் தெரியும் இல்லையா, தெரியுமா, சரி. அந்த மரம் இருக்கும் இல்ல, வேறு பகுதி இருக்கும், ஏழு நாள் கோர்ஸ் பாத்திருக்கீங்களா, சரி. அதுல கீழே வேறு பகுதி பிராமணர்கள், தண்டு பகுதியை வந்து தேவதைகளா காட்டியிருப்பாங்க. இப்ப அப்புறம் முதல் 2500 வருஷம் தேவதைகள் இருப்பாங்க, அடுத்த 2500 வருஷம் தான் மற்ற கிளைகள் வருது, கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய தர்மம் எல்லாமே. இப்ப பாருங்க சொல்றாரு, ஜென்ரலா ஒரு புயல் காத்தடிச்சதுன்னா மரமே புடிங்கிட்டு போயிடும். ஆனா இங்க அதிசயம் என்னன்னா, மாயான்ற புயல் காத்து வரும்பொழுது எது தெரியுமா போகுது, தண்டு பகுதி எரிஞ்சு போயிடுச்சான், ஆனா மரம் அப்படியே இருக்கு. இது எவ்வளவு பெரிய அற்புதம். ஆனா பாபா சொல்றாரு, சரி நான் பாபா, நம்ம தர்மம் எவ்வளவு அற்புதமான தர்மம், அது ஏன் பாபா போச்சு அப்படின்னா பாபா சொல்ற, அது போய்தான் அது மட்டும் போகாம தேவதி தர்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்படியே வந்தா கூட இருக்கட்டும், இறைவன் எதுக்கு வர வேண்டியது இருக்கு அப்புறம் இல்லையா, அதான் சூப்பர். அப்ப பல தர்மங்கள் அழிஞ்சு ஒரு தர்மம் வராது, அப்புறம் உலக எதுவுமே நடக்காது இல்லையா, ஆனா எல்லாமே கீழே போயிடும், ஏன்னா மத்தவங்க வந்து கெடுத்துருவாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த தேவதை தர்மம் மறைஞ்சுதான் போகுது. எப்படி மறையுது, ஆத்மால அழுக்குப்படுகிறதுனால மறைஞ்சிடுது. இப்ப எப்படி நகையில அழுக்கு படிஞ்சா பொய்யான நகையா ஆயிடுது, அதே மாதிரி நமக்குள்ளயும் அழுக்கு இருந்துச்சு. நாம எப்ப சுத்தமாகறோமோ அப்பதான் மத்தவங்களுக்கும் சுத்தமாகற வழியை சொல்றோம். அப்ப நாம ஒரு காலத்துல துடிச்சிட்டு டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருப்போம், நமக்கு பாபா உள்ள வர வர நமக்குள்ள மாற்றம் ஏற்படுறத பார்த்த உடனே மத்தவங்களுக்கும் இந்த வழியை காட்டுறோம். ஆனா உலகம் இன்னமும் தம பிரதானமா தான் இருக்குது இப்ப. ஆனா இதுக்கு முன்னாடி சதோ பிரதான சொர்க்கமா இருந்துச்சு. இதையெல்லாம் காலையில குழந்தைங்க இருந்து பேசிக்கோங்க, இந்த மாதிரி ஆன்மீக உரையாடல் செஞ்சுக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. பாபா ஞானத்தை ஒருத்தர் கோர்ஸ் கொடுக்கற மாதிரி கூட நீங்க மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப பாபா சொல்றாரு, பிறகு யாருக்கு நீங்க புரிய வைக்க வேணுமோ, இந்த 84 பிறவின் சக்கரத்தை, 84 பிறவியை எப்படி எடுக்கிறாங்க, யாரு எடுக்கிறாங்கன்னு நீங்க விளக்கணும், அவ்வளவுதான். நீங்க சதா இதை அசை போட்டுட்டே இருந்தா உங்களுக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. இது ஒரு பெரிய அதிசயம். பாபா சொல்றாரு, அப்படியே ஆத்ம உணர்வுல ஆத்மா சகோதரன் சொல்றேன்னு நினைச்சிட்டு பேச சொல்றாரு. ஆனா நமக்குலாம் என்ன டவுட், இத சொல்லும் போது அதுலதானே கவனம் போகுது, அப்புறம் எங்க ஆத்மான்னு போகணும். அதுக்குதான் பாபா சொல்ற, சதா சுத்திக்கிட்டே இருந்தா இப்ப முறுக்கு சுட்டுக்கிட்டே பாபா நினைக்க முடியும், ஏன்னா அது மனசுக்கு வேலை கிடையாது.
அந்த மாதிரி இது மைண்டுக்கு வேலை இல்லாத அளவுக்கு சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். அப்ப ஆத்மா அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்ப பாபா சொல்றாரு, அப்ப எப்படி விளக்கணும்னு கூட சொல்லப்பாங்க, இந்த பிறவி சக்கரத்துல யாரு வராங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு விளக்குங்க. நாங்க இப்ப தேவதையை பத்தி தான் மெயினா சொல்றோம், ஏன்னா தேவதை உருவாக்க தான் இந்த ஞானம் சொல்லி சொல்லுங்க. இது எந்த மதம் கேட்டா, இது எந்த மதத்திலயும் இந்த தேவதைகள் வரல, மதங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இவங்க. சூப்பராஜா அப்ப உட்காந்து கேட்பாங்க. இப்ப பாபா சொல்றாரு, முதல்ல யாரு இந்த சக்கரத்துல சத்தியுகத்துல பிறவி எடுக்கிறாங்களோ அவங்கதான் 84 பிரிவு எடுப்பாங்க. அப்ப இந்த ஞானத்தை இந்த தேவதை தர்மத்தை உருவாக்கணும், அது பாரதத்துலதான் இந்த தர்மம் இருக்குது, சொர்க்கமாக இந்த பாரதம் தான் இருந்துச்சுன்னா பாபாவும் பாரத தேசத்துல தானே வருவாரு. 84 பிறவி சக்கர ரகசியத்தை பற்றி 84 பிறவி எடுத்தவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். 84 பிறவி எடுக்காத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கிட்ட போய் நீ 84 பிறவி எடுக்க மாட்டேன்னா டென்ஷன் ஆயிடுவாங்களா, இதே எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றேன்ட்ட, நீ சொர்க்கத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றதுக்கு அவரு போய் சொல்லணும். சோ சொர்க்கமா இருந்த இடத்துல சொர்க்கத்துக்கு வரவங்க கிட்டதானே இதை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. பாபா எங்க வந்திருக்கிறாரு இத கூட யாரும் தெரிஞ்சுக்கல. பாபா வந்து தன்னுடைய அறிமுகத்தை தானே சொல்றாரு, நான் உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறேன். இதோடைய ஒரே வேர்டு சாரம் என்னது, மன் மனா பவ, அதாவது மனதால என்னை நினைங்க, உங்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்னை நினைங்க, இதுதான் ராஜயோகமே. ஒரே வேர்ட்ல சொன்னான். ஏன் நினைக்கணும், அப்பதான் உங்களுடைய ஜென்ம ஜென்மமா சேர்த்து வச்ச பாவங்கள் அழியும் எரியும். இந்த மாதிரி எல்லாம் இறைவனை தவிர வேற யாராலையும் புரிய வைக்க முடியாது. கீதை அப்ப பாருங்க, ஒரு மதத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து உங்களுக்காக தான் உயிரை விட்டாரு, உங்க பாவத்தை கழுவிட்டாருன்றாங்க. ஓ அவர் கழுவிட்டாரா, நான் இப்ப செய்யற பாவத்தை அவர் அப்பயே கழுவிட்டாரு, அப்ப நான் செஞ்சுட்டே இருக்கலாம் தான் அர்த்தம். அப்ப இல்லையா, அதுதான் அதனாலதான் மக்களுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் காளி வந்துச்சு தப்பு செஞ்சவங்களும் கண்டிப்பாங்க, இப்ப எங்க போச்சு அந்த காளி, அப்ப இப்ப வராது இல்ல, அப்ப பண்ணலாம் தானே. அப்ப இறைவன் தான் சொல்றாரு அது எப்படி இது பண்ண முடியும், பாவத்தை எப்படி போக்க முடியும்ன்றத இறைவன் மட்டும்தான் சொல்லி புரிய வைக்க முடியும். கீதை கீதை முதலியவை பற்றிய விளக்கம் கொடுக்கலாம், ஆனா அந்த கீதை நடத்துற இடத்துக்கு கூட நிறைய பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சரி கீதைய ஒருவேளை பகவானே கொடுத்ததா கூட இருக்கட்டும், இப்ப பகவான் தானே வந்திருக்கிறார் தானே, ஏதோ ஒரு டைம் வந்திருக்கிறார் தானே, ஞானத்தை சொல்லி இருப்பாரு தானே. அப்ப ஒரிஜினல் கீதைய மீண்டும் அவர் எப்ப வருவாரோ அப்பதானே சொல்ல முடியும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கீதை புக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பகவான் வந்து ஏதாவது புக்கை கையில வச்சுட்டு அப்ப பேசுறாரு, டைரக்டா பேசிக்கிறா அப்படியே வருவாரு, அப்படியே பேசிட்டு இருக்காரு, அதுதான் இங்க வருது. எவ்வளவு ரகசியம் இல்லையா. அப்ப இந்த இந்த இதுதான் ஒரிஜினல் கீதை, வாணி முரளி எல்லாமே ஞானம். இதோடைய நினைவாக ஒரு கதையாக துவாபர யுகத்துல மனிதர்கள் எழுதிட்டாங்க. சோ கதையா எழுதும்போது நிறைய பொய்யும் சேர்ந்து வந்துச்சு. அதுல முக்கியமான பொய் என்னன்னா, சிவன் சொன்னது ஒரு கிருஷ்ணர் சொன்னார்னு எழுதிட்டாங்க. கிருஷ்ணர் ஆகிறதுக்காக தான் இந்த ஞானமே, அத போய் கிருஷ்ணருக்கு எவ்வளவு சொல்ல முடியும், சொர்க்கத்தை சொர்க்கத்துல போய் உருவாக்க முடியும் இல்லையா, புது வீட வந்து புது வீட்டுல போய் கட்ட முடியும் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு. அப்ப இறைவன் புத்தகத்தை கையில எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இவர் எதையும் கத்துக்கிறதும் கிடையாது, போன கல்பத்திலையும் கூட இதே சங்கமத்துல வந்து இதே குழந்தைங்களுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுத்தாரு. பாபாவே வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார், இது நினைவின் பயணம். உங்களுடைய புத்தி இப்ப புரிஞ்சுக்குது நினைவின் பயணம், பரந்தாமத்துக்கு போயிட்டு வர்றது எப்படின்னு கத்துக் கொடுக்கிறார். ஒரு வினாடியில ஆத்மாவாயிடுங்க, உடம்புல இருந்து விடுபட்டுடுங்க. ஆத்மாவானவனே இங்க என்ன வேலை, ஆத்மாவுடைய வீடு எங்க இருக்குது, அங்க போயிடு பரந்தாமத்துக்கு போயிடு பாபாவை நினை அப்படின்னு ஒரு வினாடியில கத்துக் கொடுக்கிறாரு. உங்களுடைய புத்தி இப்ப இத புரிஞ்சுக்குது, நாம பிரம்மாவுடைய முகவம்சாவளி. ஆனா வேற எந்த மனிதரும் பிரம்மாவுடைய முகவம்சாவளின்னு இருக்க முடியாது, பிராமணர்கள் பிரம்மாவுடைய முகவம்சாவளின்னு சொல்லிக்கிறாங்க. முக்கு அப்படின்றது ஒரு ஹிந்தி வார்த்தை. முக்குனா வாய், பிரம்மா வாய் வழியா பிறக்கிறவங்க நாம தான். அப்ப அவர் இருக்கும் போதுதான் நேரடியாக ஞானத்தை கேட்க முடியும். அந்த பிராமணர்கள் கர்ப்பத்துலதான் பிறக்கிறாங்க, சோ வேற யாரும் அப்படி கிடையாது. அவருக்கிட்ட இருந்து இந்த ஞானமும் இருக்காது. அனைவரிடமும் சர்வ வியாபியினுடைய ஞானம் தான் நிரம்பி இருக்குது. ஆனா பிந்தியானவர் அப்படின்னு யாருமே தெரிஞ்சுக்கல. ஞானத்தின் கடல் பதித்த பாவனர் ரெண்டுமே அவருதான் இல்லையா. ஞான கடலா இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஞானம், ஆனா அவரு காலி ஆகுறது இல்ல. அது ஒரு கடல் அளவுக்கு வந்துகிட்டே இருக்குது ஞானம். அப்புறம் பதித பாவனர், இப்ப ஒரு பைபிளை படிச்சுட்டு பேசிட்டே இருக்கலாம், கீதை படிச்சுட்டு பேசிருக்கலாம், இவர் எதையுமே படிக்கலையே, வந்துகிட்டே இருக்குது ஞானம். அதான் இறைவன் இல்லையா. இவர் கொடுக்கிற ஞானத்தின் மூலமா தான் அழுக்கா இருக்கிற ஆத்மா தூய்மையாகுது. அழுக்குனா பதிதம், தூய்மைனா பாவனம். சோ பதித்த பாவனர் ரகுபதி ராகவ ராஜாவும் பதித்த பாவனர் சீதாராம்ன்றாங்களே, அப்ப தூய்மையாக்கக்கூடிய ராமர் என்ன, அது சிவனை குறிக்கிறது. திரேதாயுகத்துலதான் ராமர்னு ஒருத்தர் இருக்கிற, அவரு குறிக்கிறது கிடையாது. இப்ப பாபா சொல்றேன், ஆனா பாருங்க அப்படி பாடிட்டு இருக்கிறாங்க, இது எதையும் தெரியல ஆனா பாடிட்டு இருக்கிறாங்க. குருமார்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதையே சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்து சொல்லிட்டு போனாரு சத்திய வசனம் சொல்லிட்டாங்க, அவரு நபி சொன்னார் அதுதான் சத்தியம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க உண்மையான மார்க்கம். வள்ளலார் சொன்னார் அவர் அச்சி சத்தியம் சத்தியம் சொல்றாரு, எல்லா மதிகாரங்களும் வந்தவங்க எல்லாம் சத்தியம் சத்தியம் சொல்லிட்டாங்க. ஆனா சத்தியத்தை சத்தியமான தந்தை தான் சொல்லுவாருன்னு கூட தெரியாம போச்சு அவங்களுக்கு. சத்தியம் சிவம் சுந்தரம் சிவனுக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. காட் இஸ் ட்ரூத் சொல்றாங்க, கடவுள் தான் உண்மையானவர், மதஸ்தாபர்கள் கிடையாதுன்னு கூட தெரியாம இருக்குது. இது சத்தியமா அல்லது இல்லையான்னு ஒருபொழுதும் அவங்க சிந்திக்கிறது கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க கடவுள் இப்படி தண்டனை கொடுத்தாரா, கடவுள் இப்படி கொடுக்க முடியாது. ஒரு முஸ்லீம் பிரதர் கூட போன் பண்ணி சொன்னாரு, கடவுள் இப்படி பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணும். அதை கூட சிந்திக்க மாட்டாங்க. கடவுள் போய் இதை கொலை பண்ணு அதை கொலை பண்ணுன்னு சொல்லுவாங்களா, இந்த ஞானத்தை கேட்கலன்னா அவங்க வெட்டுன்னு சொல்லுவாங்களா, ஆனா அப்படி சொன்னதா வேதங்கள்ல போட்டிருக்குது அப்படின்னா இதை கூட அவங்க சிந்திக்கிறதுல இது போய் உண்மையா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியல. பாபா தான் இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. குழந்தைங்க நீங்க போகும்போதும் வரும்போதும் நினைவு யாத்திரையில கட்டாயம் இருக்கணும், உங்களுக்கு வேற எதுவுமே எந்த வேலையும் வைக்கல, நினைவு மட்டும் புத்தியோட நினைச்சுக்கணும். நான் அழியக்கூடிய உடல் இல்ல, அழிவற்ற ஆத்மா என்னுடைய தந்தை செம்பொன் நிறமான இருக்க ஒளிப்புள்ளியா ஜொலிச்சிட்டு இருக்கான்னு சதா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். ஏன் அவரை நினைக்கணும், ஏன்னா அப்பதான் நான் நாராயண ஆவேன், பாவங்கள் அழியும் அப்படின்ட்டு. இல்லன்னா பாவம் அழியாது. எந்த காரியத்தையும் செய்யுங்க, ஆனா புத்தியில மட்டும் பாபாவுடைய நினைவு இருக்கட்டும். ஸ்ரீநாத் கோயில்ல சாப்பாடு சமைக்கிறாங்கன்னா அவங்களுடைய புத்தியில ஸ்ரீநாத் தானே இருக்கிறாரு, கோயிலே இருக்கிறாங்க, நாம ஸ்ரீநாத்துக்காக இத சமைக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்க. சாப்பாடு சமைச்சும் நெய்வேத்தியமாக அதாவது போக் படைக்கிறாங்க. பிறகும் வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைங்க ஆகியோர் நினைவு வந்துகிட்டே இருக்கும். அங்க சாப்பாடு சமைக்கிறாங்க, வாய் மூடி இருக்குது, பேச மாட்டாங்க, மனதின் மூலமாக எந்த விகர்மங்களையும் செய்யறது கிடையாது. அவங்க ஸ்ரீநாத்தோடைய கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, சிவபாபாவுக்கு அருகில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இங்கேயும் நல்ல நல்ல யுக்திகளை பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. குழந்தைங்க வீணான விஷயம் எதையுமே பேசக்கூடாது, எப்பொழுதும் பாபாவோடு மிக மிக இனிமையான விஷயங்களை பேசிக்கிட்டே இருங்க, பாபா கிட்ட பேசுங்க. எப்படி பாபாவோ அப்படியே குழந்தைகளும். பாபாவுடைய நினைவுல என்ன இருக்குதுன்னா சக்கரம் எப்படி சுத்துதோ அப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு வந்து சொல்றாரு. குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், நமது பாபா மனித சிருஷ்டியின் விதை ரூபமானவர். எவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு ஸ்ரீநாத் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீநாதருக்காக பிரசாதம் சமைக்கிறாங்கன்னா கடவுளுக்காக சமைக்கிறோன்ற அந்த எண்ணம் இருக்கும், கூடவே குடும்பம் குழந்தை அந்த ஞாபகமும் வரும், முழுக்க முழுக்க அவருடைய இதே இருக்காது. ஆனா இங்க நீங்க கடவுளோட இருக்கிறீங்க, எப்பவுமே எங்க போனாலும் கூடவே இருக்கிற. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஒருவர். ஏன்னா இந்த பிறவி சங்கமயுக பிறவியே எப்ப இந்த பாபாவுடைய ஞானம் கேட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு புது ஜென்மம் கொடுத்ததே பாபா. இது இறந்தாச்சு, ஆனா இதே உடலை கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாரு? அவருடைய சேவை செய்யறதுக்காக இல்லையா? அப்ப அவருடைய சேவை செய்யறதுக்காக தான் இந்த ஜென்மமே எடுத்திருக்கிறேன்ற ஞாபகம் இருந்துச்சுன்னா சதா அவருடைய ஞாபகம் இருக்கும். அதை மறக்க இப்ப நீங்க எதுவும் சமைச்சா கூட பாபாவுக்காக சமைக்கிற அந்த சிந்தனையிலே சமைங்க இல்லையா. பாபா வந்து இந்த சாப்பாடு சாப்பிடறவங்கள பாபா குழந்தை ஆக்குறதுக்காக சமைக்க வச்சிருக்கிறாரு எனக்கு அப்படின்னு எது பண்ணாலும், ஸ்கூல்ல வேலை பார்த்தாலும் ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் பாபா ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கிறார். அந்த சக்தியை கொடுக்க பாபா நினைக்க நினைக்க அந்த அதிர்வலைகள் பரவும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னா வேலை செய்யும் போது பாபா நினைவு இல்லையேன்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. அப்படி யுக்திய பாபா சொல்றாரு. சோ பாபாவோட இனிமேலும் இனிமையான விஷயத்தை பேசுங்க, பாபாவை பற்றிய விஷயங்களை மட்டுமே மத்தவங்க கிட்ட பேசுங்க, மத்தவங்க கிட்ட வேற எந்த வேலையும் நமக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, வீணான விஷயம் எதையுமே பேசாதீங்க. பேசினா அந்த சக்தியும் இருக்காது, பாபாவுடைய நினைவும் நமக்கு இருக்காது. இப்ப இந்த சக்கரம் சுத்தி பாபாவுடைய டைம் எப்ப வருதோ அப்பதான் வந்து பாபா வந்து சொல்றாரு, நான் தான் இந்த மனித சிருஷ்டியோட விதை. விதையிலிருந்து ரெண்டு இலை வருது, கிளை வருது, மரம் வருது. அதே மாதிரி பாபாவுடைய ஞானம் பிரம்ம பாபா உடல்ல வந்து இதை கொடுக்கறாரு. கொடுக்கும்போது முதல்ல ரெண்டு குழந்தை, அப்புறம் நாலு குழந்தை, அப்படியே நிறைய குழந்தை உருவாயிட்டே இருக்குது. சோ ஆனா அது எங்க இருந்து வந்துச்சு? பாபா கொடுக்கற அந்த ஞானம்ங்கிற விதை. சோ ஞானம் இருக்கிறதுனால அவர் மனித சிருஷ்டி மரத்தின் விதை, அதுவும் உயிரோட்டமான மதை விதை. அதுதான் சைத்தன்யமான சச்சித்தானந்தம். சத்தன சத்தியம் உண்மை பேசக்கூடியவர், சித்துனா சைத்தன்யமானவர், அதாவது உயிரோட்டமானவர், ஆனந்தம்னா ஆனந்த ஸ்வரூபமானவர். அந்த மாதிரி நம்மளே மாத்துறாரு. எவ்வளவு ஈஸியான விஷயம் இருந்தாலும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. என கல்புத்தி நிறைந்த இந்த உலகம் அந்த விதையத்தான் நாம சைத்த, அதாவது அந்த மாமரத்து விதையோ தக்காளி செடி விதையோ நாம உயிரோட்டமான விதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பேசாது அதோடைய ஞானத்தை. ஆனா இவர் பேசுறாரு, இவர் ஞானம் நிறைந்தவர், இவர் ஒருவர் தான், ஒரே கடவுள் தான் இல்லையா. அவரை தான் நாம சிவன்றோம், முஸ்லிம்கள் அல்லான்றாங்க, இயேசுநாதர் பரமபிதான்னு சொல்றாரு. சோ மூணுமே ஒருத்தர் தான். மற்றபடி மரத்துடைய விதைகள் நிறைய இருக்குது. பகவான பத்தி சொல்லும் போது மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபம் அப்படின்னு சொன்னா அவரு நமக்கு தந்தை ஆயிடுறாரு இல்ல. விதைதானே ஒரு செடியுடைய தாய் அல்லது தந்தை, அப்ப இவரு தந்தை ஆயிடுறாரு இல்ல அப்படின்னு சொல்றது சொல்றாரு. ஆத்மாக்களுடைய தந்தை பரமாத்மா. அப்ப நாம எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? இப்ப நீங்களும் ஆத்மா தான், நானும் ஆத்மா தான், உங்களுக்கும் அப்பா சிவன் தான், எனக்கும் அப்பா சிவன் தான், நாம என்ன ஆயிட்டோம்? சகோதரர்கள் ஆயிட்டோம். அப்ப பாபா அந்த இடத்துல, அதாவது பரந்தாமத்துல வசிக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாமளும் இந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கதான் வசிக்கிறோம். உடல்ன்ற ஆடை இல்லாதனால அது நிர்வாண தாமம் அப்படின்னு சொல்றோம். அங்க அப்பாவோட நாம வசிக்கிறோம். இந்த சமயத்துல நீங்க பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள், அதாவது சகோதரன் சகோதரிகள். ஆத்மா வந்து ஆணோ பெண்ணோ சொல்ல முடியாது, அது எடுக்கிற உடல் தான் ஆணாகவும் பெண்ணாகவும் மாறுது. அப்ப ஆத்மா வந்து சிவ பாபாவை பொறுத்த வரைக்கும் ஆண் தான் எல்லா ஆத்மாவும். ஏன்னா சொத்து ஆண் குழந்தைக்கு தான் ஏறி இருக்கும். சிவபாபாவோட சொத்து அடைய எல்லாருக்கும் தகுதி இருக்கனால நாம ஆண் குழந்தைங்க. ஆனா பிரம்மா வந்து உடல் இருக்குது அவருக்கு. சோ உடல் இருக்கனால நாம உடல் சார்ந்த குழந்தைனால ஆண் பெண் இருக்கனால சகோதரன் சகோதரிகளாக ஆகிடும். இப்ப பாபா சொல்றது, சிவவம்சி பிரம்மா குமார் குமாரிகள்னு நீங்க எழுதணும். வெறும் பிரம்மா குமார் குமாரிகள்னு கூட எழுதக்கூடாது. சிவனுடைய வம்சத்தை சார்ந்த பிரம்மா குமார் குமாரிகள். எப்படின்னா பிரம்மா குமார் குமாரிகள் சகோதர சகோதரிகள், தந்தை பிரம்மாவின் மூலம் இந்த படைப்பை படைக்கிறார்னா நீங்க சகோதர சகோதரிகள் தானே. ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படித்தான் உங்களை படைக்கிறாரு, தத்தெடுத்துக்கிறாரு. அதான் இது நம்மளுடைய குடும்பமாகவும் இருக்குது. சகோதர சகோதரிகள் சந்திச்சுக்கிறோம், அப்பா வந்து பேசுறாரு தினம் தினம். ஸ்கூலாகவும் இருக்குது, ஞானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து நம்மள தத்து எடுக்கிறார். மனிதர்களை பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்ல முடியாது, தந்தைன்னு சொல்றாங்க. ஆனா அது எல்லைக்குட்பட்ட தந்தை. இவரை பிரஜாபிதான்னு சொல்றீங்க, ஏன்னா இவருக்கு நிறைய பிரஜைகள் இருக்கிறாங்க, அதாவது அநேக குழந்தைங்க. ஆக எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த உலகம் முற்றிலும் கெட்டு போய் சீச்சி ஆகிவிட்டது. தற்போது உங்களை ஆஹா ஆ ஆஹா என்று கூறத்தக்க உலகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. உங்கள கூட நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்கன்னா மறந்து போயிடுறீங்க. எத இது சீச்சி உலகம், இதுல புத்தி இருக்க கூடாது, ஆஹான்னு சொல்ற சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நீங்க மறந்துடுறீங்க. ஒருவேளை இது மறக்காம உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போற பாபாவும் கண்டிப்பா ஞாபகத்துல இருப்பார். நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிற குருவும் நினைவுல இருப்பார். அதாவது நாம வீடு திரும்பி போகணும், பழைய சரீரத்தை விட்டுடுவோம், ஏன்னா இந்த உடல் இப்ப எதுக்கும் வேலைக்கு ஆகாததாயிடுச்சு, அவ்வளவு நோய். ஆத்மா தற்போது பவித்திரம் தூய்மை ஆகிட்டு இருக்குது அப்படின்னா சரீரமும் பவித்திரமான சரீரம் தானே உங்களுக்கு தேவை. அது எங்க கிடைக்கும்? சொர்க்கத்துல சத்யுகத்துல தான் கிடைக்கும். அதனால அங்க போகணும்னு இருக்கணும். இன்னொன்னு பாபா சொல்ற பிரஜாபி தான் மனிதர்களை சொல்ல முடியாது. யாராவது நம்மளுடைய உடலுடைய அப்பாவை போய் பிரஜாபிதான் சொல்லுவேன். பிரஜானா நிறைய பிரஜைகளை படைக்கிற பிதா, சோ அது பிரம்ம பாபா தான். இப்ப பாபா சொல்றாரு உங்களிடையே இந்த மாதிரியான விஷயங்களை அமர்ந்து பேசிக்கோங்க, இத பத்தி ஞான சிந்தனை பண்ணிட்டு இருங்க பாருங்களேன். இப்ப நேத்து கூட ஒரு வானில வந்து டச் ஆச்சு, வெள்ளிக்கிழமை வானில என்ன டச் ஆச்சுன்னா பாபா சொல்றாரு நீங்க இறந்துட்டீங்கன்னா உலகமே இறந்துட்ட மாதிரி தான். தாத்தா பாட்டி சகோதரர் அதெல்லாம் கிடையாது, உடம்புலதான் அதெல்லாம் வருது. ஆத்மான சகோதரன் சகோதரன் தான், அப்பா மட்டும்தான் நினைவுல இருப்பான் அந்த அர்த்தத்துல சொல்றாரு. அப்ப அது மட்டும் இல்லாம மற்ற எதுவுமே உங்களை பிடிச்சி இழுக்காது, சரீரம் தான் பிடிச்சி இழுக்கும் ஐந்து புலங்களை திருப்திப்பட்ட. இப்ப பாபா சொல்ற அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்ன டச் ஆச்சுன்னா பாருங்களா, நீங்க சாகிறதுக்கு பேர் தான் கர்மாதீத நிலையே. ஆத்மா உடம்புல இருந்து வந்துட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி உடம்புக்குள்ள இருந்துட்டு உடல் உன்னோட சுத்தமான மறந்து ஒளியாகவே அனுபவம் பண்ணுவீங்க உங்களை. அப்பதான் எந்த பயமும் இருக்காது. உலக அழிவு வந்து நீங்க பாப்பீங்க, ஆனா உங்களுக்கு பயமே இருக்காது, ஏன்னா அழிவற்ற ஆத்மான்ற உணர்வு இருக்கும். அப்ப நீங்க எப்ப சாகுறீங்களோ அப்பதான் உலகம் அழியவே ஆரம்பிச்சது. நீங்க சாகிறதுதான் வெயிட்டிங், எப்ப சாகுறீங்களா அப்படி ஒண்ணு டச் ஆச்சு. அப்ப பாபா சொல்றாரு இந்த மாதிரியான விஷயங்களை உட்காந்து பேசிட்டே இருங்க. நீங்க சதா இதே பேசிட்டு இருக்கோம், வெளியில இருக்கவங்க இவங்க என்ன மென்டலான்னு நினைப்பாங்க, நினைக்கிட்டோம். ஆனா ஒரு டைம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுப்பாங்க, நாம அப்பயும் இதை பேசிட்டு குஷியா இருப்போம். அப்ப அவங்க யோசிப்பாங்க நாம தான் இப்படி விட்டுட்டோம். கடைசி நேரத்துல அப்படி நம்ம அம்மன் சொரூபமாக இருக்கும்போது துடிப்பாங்க. ஒரு மாதாஜிக்கு இப்படி கனவு வந்து இருக்குது, அவங்க அப்படியே சத்யுக அந்த மாளிகையில இருந்து இறங்கி வராங்க. அவங்க மாமியாரு ஐயோ நீ அம்மா இவ்வளவு நாள் எங்க வீட்டுல இருந்து அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்ட்டு அப்படி மேல போயிடுறாங்க. சோ இதெல்லாம் நடக்கவும் போகுது இல்லையா. இப்ப பாக்க சொல்றாரு இதுதான் சுபமான சம்மேளம், அதாவது உண்மையான மாநாடு, நல்ல விருப்பம் உள்ள மாநாடு எதுனா இதுதான். நீங்க எப்படி எல்லாம் சேவை செய்யலாம், இப்படி எல்லாம் புரிய வைங்க, இப்படி எல்லாம் கூட யோகா பண்ணலாமா, பண்ணலாமா, இப்படி எல்லாம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல நல்ல நல்ல விஷயங்கள் பேசப்படும். சேவை என்பது எப்படி அதிகரிக்கும், உலகத்துக்கு நாம எப்படி நன்மை செய்யறது அப்படின்னு நீங்க செய்யுங்க, பேசுங்க. பாருங்க இந்த மாதத்துக்காரங்க எப்படி பண்ணுங்க, நாம ஏன் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டே இருங்க எப்பயுமே. மற்றபடி அவங்க பண்ற மாநாடு எல்லாம் சீச்சி மாநாடு, பொய்யும் புரட்டுமான விஷயங்களை தான் அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த மாநாடு இருக்கு எங்கேயாவது உண்மை பேசுறாங்களா இல்லையா? ஆனா இங்க நீங்க வீணான விஷயங்களே பேசுறது கிடையாது. உண்மையான சம்மேளன்னு இதத்தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. பண்ணலாம் சேவை, இதை அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பண்ணலாம். சரி இப்ப பாப சார் இந்த கதை அல்ல அந்த பிளான் இருக்குது, பண்ணதான் போறோம், பண்ணலாம். இப்ப பாப சார் இந்த கதை சத்திய நாராயணன் கதை இப்ப உங்களுக்கு சொல்லப்படுது. இது கலியுகம், சத்யுகத்துக்கு தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு, பாரதவாசிகள் தான் 84 பிறவி எடுக்கிறாங்க, தற்போது இறுதியில இருக்கிறாங்க, அதாவது சக்கரம் முடிய போகுது. நீங்க தமோ பிரதானத்தை வந்து சதோ பிரதானமாக, அதாவது சம பிரதான தாழ்ந்த நிலை, சதோ பிரதானம் உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை ஆகிட்டு இருக்கிறீங்க. இதுல எந்த விதமான கங்கா ஸ்நான முறையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. கங்கையில போய் குளிச்சு தூய்மை ஆகிறோம் உயர்வா ஆகிறோம்ன்றதெல்லாம் கிடையாது. இறைவனை நினைவு செய்யறதன் மூலமாக மட்டும்தான் தூய்மை ஆக முடியும். இங்க கங்கையில குளிக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. நான் அனைவருக்கும் தந்தை, அதுதான் பகவானுடைய மகா வாக்கியம். தந்தையை நினைச்சாதான் ஆத்ம தூய்மையாகும். மற்றபடி கிருஷ்ணர் ஒண்ணு எல்லாருக்கும் அப்பா கிடையாது. கிருஷ்ணருக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும், அதுக்கு மட்டும்தான் அவர் அப்பா. கடவுள் மற்ற சிவன் மட்டும்தான் எல்லாருக்கும் தந்தை இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் சத்தியுகத்துல தான் பிறகுறார். சத்தியுகத்துல ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்களே, அந்த கம்மியான பேருக்கு அவர் ராஜாவா இருப்பார், அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றாரு, ஓரிரு குழந்தையின் தந்தையாக தான் அவர் இருப்பாரு, அவர் தான் ஸ்ரீநாராயணர். அது கூட கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய பேர் கிருஷ்ணர், கல்யாணம் ஆனவுடனே அவருடைய அந்த பதவிக்கு பேர் நாராயணர். ராஜ சிம்மாசனத்தில் உட்காருவார். சோ கிருஷ்ணர் தான் நாராயணர் ஆகிறார். ஆனா வேதத்துல நாராயணனுடைய ஒரு அவதாரம் கிருஷ்ணர் நினைச்சிட்டாங்க. அவதாரம் கடவுள் மட்டும்தான் எடுப்பார், அது இப்பதான் எடுக்கிறார். தேவதைகள் எல்லாம் பிறவி, அது பேர் பிறவிந்தம் பேர் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, நான் எல்லோருக்கும் தந்தை அப்படின்னா இது பகவானுடைய மகா வாக்கியம். கிருஷ்ணரோ குமார், கிருஷ்ணர் குழந்தையா தானே காட்டுறாங்க இல்லையா. இந்த பிரஜாபிதா பிரம்மாவுக்கு அநேக குழந்தைங்க, அப்ப அந்த கிருஷ்ணரை குழந்தைய காட்டுறாங்க, ஆனா நாராயணன் குழந்தையாவை காட்டுறாங்க கிடையாது. அப்ப வயோதிக நிலைக்கு பேர் தான் அந்த நாராயணன். இப்ப பாப்பா சொல்றாரு, இந்த அதாவது வயோதிக நிலைன்னா தாத்தா நிலைக்கிறாரு, கல்யாணம் ஆனவன்னு நாராயணன், அப்பதான் ராஜ பதவி அடைகிறாரு. இந்த பிரஜாபிதா பிரம்மாவுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. எங்கே கிருஷ்ண பகவானுடைய கிருஷ்ண பகவானுடைய வாக்கியம், எங்கே சிவ பகவானுடைய வாக்கியம்? எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டாங்க. எங்க வேணும்னாலும் கண்காட்சிகள் வைங்க, ஆனா கீதையுடைய பகவான் இவரா அல்லது அவரான்றதான் முக்கியமான விஷயம், அதை நீங்க புரிய வைங்கன்ற. கிருஷ்ணன் வந்து என்னை நினைவுங்கள் சொன்னா கிருஷ்ணரை யாருமே பார்த்ததில்லையே எப்படி நினைப்பாங்க? கிருஷ்ணரை மகாபாரதத்துல எவ்வளவு தவறாக காட்டி இருக்கிறாங்க. அவர் பெண்கள் பின்னாடி சுத்தினாரு, இவங்க இதை அழிச்சாரு, அப்ப அவரை நினைச்சா அந்த குணம் தானே வரும். இப்ப சிவன் தன்னை மறைச்சு உங்களை தேவதை ஆக்கிட்டு தன்னை மறைச்சுக்கிறாரு, அப்ப அவரை நினைக்கிற நினைக்க அவர மாதிரி குணங்கள் வரும். அதான் சார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை சொல்லுங்க. பகவான் இன்னொன்னு கீதை வந்து தூய்மையற்ற தூய்மை ஆக்கிறது. தூய்மை ஆக்கக்கூடிய ஞானத்தை தூய்மையற்றவர்களுக்கு தானே வந்து சொல்லுவார். ஏற்கனவே தூய்மையா இருக்கிறவங்க கிட்ட அப்படி சொல்லுவார், குளிச்சுட்டு வந்தவன போய் குளிடா குளிடான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கலியுகம் தான் அழுக்கா இருக்குது. இங்கதான் வந்து இறைவன் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். கிருஷ்ணர் சத்தியுகத்துல இருப்பார், சத்தியுகத்துல இருக்கு அவர் போய் அதை சொல்லணும் இல்லையா. அதை புரிய வைங்க, இது ரொம்ப சூப்பரான பாயிண்ட் இல்லையா. முதல்ல இதை புரிய வைங்கன்ற, இத முதல்ல புத்தியில பதிய வைக்கணும். கீதையுடைய பகவானுடைய சித்திரம் கூட மிக பெரியதாக நிரந்தரமாக நீங்க வையுங்க, கீழே நீங்களே போடுங்க, நீங்களே தீர்மானிங்க, வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு கீழே எழுதி வைக்கணும். பிறகு கையெழுத்தும் வாங்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக நமக்கு சரம், உங்களிடையே சுபமான சம்மேளனம் அதாவது மாநாடு செஞ்சு அதாவது மீட்டிங் போட்டு சேவையை எப்படி அதிகரிக்கிறதுன்ற திட்டம் போடுங்க. உங்களுடைய மற்றும் மற்றவங்களுடைய நன்மைக்காக வழி காட்டணும். ஒருபொழுதும் வீணான விஷயங்களை பேசக்கூடாது. வீணான விஷயத்தை தவிர பேசலன்னா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிடுங்க. பிகேவா இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா. அடுத்தது, அதிகாலையில எழுந்து உட்கார்ந்து உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும். இந்த சக்கரம் நான் தமோ பிரதானமா இப்ப இருக்கிற, ஆனா ஒரு காலத்துல சத பிரதானமா இருந்தேன், பாபாவை நினைச்சு மீண்டும் ஆகிறோம், நாராயணன் இது மாதிரி ஞானத்துல அன்னைக்கு முன்னாடி நான் சொன்னதா அல்லது எது ஆழமா பஞ்சதோ உங்களுக்குள்ள பேசுற தூக்கம் ஓடி போயிடும். ஆனா பேசாம நம்ம என்ன பண்ணிடுறோம், பாபா போட்டோவே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறோம், அதே கண்ணு இருக்குது அப்படி சொல்லிடுறோம் இல்லையா. இத பேசணும், ஞான சிந்தனை பண்ணுங்கன்ற, அப்பதான் அதிந்திர சுகமும் வரும்ன்றாரு. மிச்சார் சாகர் மந்தன், அதாவது சாகர்னா கடல் ஹிந்தி வார்த்தை, விச்சார்னா சிந்த ஞான கடல், ஞான கடலை கடைங்க அப்படின்னு சொல்ற. உணவு சமைக்கும் பொழுதும் ஒரே ஒரு பாபாவுடைய நினைவுல இருந்து சமைக்கணும், மனதால கூட நீங்க வெளியே சுத்திட்டு இருக்க கூடாது. சமைக்கிற இடத்துல கவனமும் இருக்கும். ஏன்னா கோயில்ல சமைக்கிறவங்களுக்கே நான் கிருஷ்ணனுக்கு சமைக்கிறேன்னு நினைக்கிறாங்க. நீங்க சதா காலத்துக்கும் கடவுளுடைய குழந்தை, நீங்க கடவுளுக்கு தானே சமைக்கணும். சோ புத்தி அலையக்கூடாது, இதுல கவனமா இருக்கணும். வரதனும் திரிகால தரிசி ஆகி, அதாவது மூன்று காலத்தை உணர்ந்தவராகி, வீணான சங்கல்பங்கள் மற்றும் சமஸ்காரங்களின் மாற்றத்தை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணகாரி ஆகுங்கள். வீணான எண்ணங்கள் மற்றும் சமஸ்காரங்களை மாத்தணும், நல்ல எண்ணங்களாக தெய்வீக சமஸ்காரம் என்ன சுபாவங்கள் தான், அப்படி மாற்றினீங்கன்னா தான் நீங்க உண்மையில உலகத்துக்கு நன்மை செய்வீங்க. அந்த மாதிரி உலக நன்மை செய்வரா ஆகுங்க. அதுக்கு விளக்கம், உண்மையில முக்காலத்தை உணர்ந்தவர்னு இறைவனை தான் சொல்லும், அதுதான் திரிசூலத்தை கொடுக்கறாங்க சங்கருக்கு. ஆனா அதே திரிசூலத்தை அம்மனுக்கும் கொடுக்கறாங்க. நாம தான் அந்த அம்மன் இல்லையா, மனைவி தானே கணவனையே எப்படி நினைவு செஞ்சிருப்பாங்க, அப்படித்தானே இறைவனை நினைக்கிறோம். சோ அதனால மாஸ்டர் திரிகால தரிசின்றாங்க. மாஸ்டர் திரிகால தரிசி ஆகி சங்கல்பங்களை கர்மங்களில் கொண்டு வரும் பொழுது எந்த கர்மமும் வீணாக முடியாது. இந்த வீணானவைகளை மாற்றி சக்தி வாய்ந்த சங்கல்பங்கள் மற்றும் சக்தி நிறைந்த காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் சம்பூர்ண நிலைன்னு சொல்லப்படும். தனது வீணான சங்கல்பங்கள் மற்றும் விகர்மங்களை எரிக்க கூடாது. ஆனால் சக்தி ரூபமாகி முழு உலகத்தின் விகர்மங்களின் பாரதத்தை, சாரி விகர்மங்களின் பாரத்தை லேசாக்கி அநேக ஆத்மாக்களின் வீணான சங்கல்பங்களை அழிப்பதற்கான எந்திரத்தின் வேகத்தை அதிகப்படுத்துங்கள், அப்பொழுதுதான் விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்ல முடியும். இப்ப வீணானவைகளை மாற்றி சக்தி வாய்ந்த சங்கல்பங்கள் சரி. இப்ப நீங்க எந்த சங்கல்பம், அதாவது மூன்று கால ஞானத்தை அறிந்த சங்கல்பங்களை நீங்க உருவாக்கணுமா காரியத்துல, அப்ப எந்த காரியமும் வீணாக முடியாது. வீணானவைகளை மாற்றி சக்தி வாய்ந்த சங்கல்பங்கள் மற்றும் சக்தி நிறைந்த காரியங்களை செய்ய வேண்டும். பாபசுரர் அப்ப அதுக்குதான் பாபசுரர் ஒரு ஒரு உயர்ந்த ஞான பாயிண்டை எடுத்துக்கிட்டு அதை நான் அஞ்சு சொரூபமான ஆத்மான்னு வச்சுக்கலாம், அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப செஞ்சு அதை உங்க காரியத்துல எடுத்துட்டு வரும்போது நான் அன்பு சொரூபமா இருக்கேன், என்னுடைய பார்வையில அன்பு, என்னுடைய வார்த்தையில அன்பு இருக்குதுன்னு போது அந்த அந்த எண்ணத்தோட நீங்க பேசும்போது என்ன ஆகும், அன்பா தான் பேச ஆரம்பிப்பீங்க, அன்பா தான் பாப்பீங்க. இல்ல நான் அன்பானோ எனக்குள்ள வெறுப்பு வராது அது மாதிரி. அப்ப அதே எண்ணத்துல நீங்க இருக்கும்பொழுது அந்த காரியம் வீணானதாக ஆக முடியாது. அப்ப அந்த மாதிரி வீணான விஷயங்களை கூட மாத்தி சக்தி வாய்ந்த சங்கல்பங்களாக மாத்திடுங்க. இப்ப ஒருத்தர் வராங்க, அவங்கள பத்தி தப்பா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கீங்க, பத்து வருஷம் கழிச்சுதான் அவங்கள பாக்குறீங்க, அப்ப பார்த்தோன்னே அந்த எண்ணம் தான் வரும். ஒரே இல்ல அது பொய், நல்ல ஆத்மா, தூய்மையான ஆத்மா. ஏன்னா அந்த ஆத்மா பிடிச்சவங்க ஒருத்தங்களாவது இருப்பாங்க தானே, அப்ப அவங்களுக்கு அவங்க நல்லவங்க தானே, நம்மளோட எண்ணங்களும் அப்படி மாத்திடுச்சு அவங்கள. அப்ப நாம அப்படி நினைங்க, அப்ப வீண் எண்ணங்களை டக்குன்னு மாத்தி என்ன ஆயிட்டீங்க, சக்திசாலியான எண்ணங்களை எடுத்துட்டு வரீங்க. அது ரொம்ப நல்ல ஆத்மா, தூய்மையான ஆத்மா. அப்ப சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்கி சக்தி நிறைந்த காரியங்களை செய்யுங்க. அப்ப அந்த ஆத்மா மோசமான ஆத்மா, அது வந்தாலே நம்மளை செத்துடும்ன்ற எண்ணத்தோட அவங்களோட சேர்ந்து ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துக்கே சக்தி இருக்காது இல்லையா. தேவையெல்லாம் இப்படிதான் மாட்டிக்குவோம். அப்ப நல்ல எண்ணங்களை எடுத்துட்டு வாங்க, சக்தி நிறைந்த காரியங்களை செய்யுங்க, அப்படி செய்யுங்க. இதுக்கு பேர் தான் சம்பூர்ண நிலை. வீண் விஷயங்களை எடுத்துட்டு சம்பூர்ண நிலை இல்லையா, அனைத்திலும் சம்பூர்ண நிலைன்னா முழுமையடைந்த நிலை, கடைசி நேரத்துல அந்த நாராயணன் நிலை அப்படின்னு அப்பதான் சொல்ல முடியும். நாராயணனுக்கு, சிவனுக்கு எப்படி, கடவுளுக்கு எப்படி, யாருமே சட்டவங்களா தெரியாதோ அதே மாதிரி நாராயணனுக்கும் தெரியாது, பிரம்மபாபாவுக்கும் தெரியாது இல்லையா. அதான் அந்த சம்பூர்ண நிலை. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் யோகத்துல இருந்து இப்ப இந்த மாதாஜியை பத்தி எனக்கு ஏதோ ஒரு தப்பான நியூஸ் இருக்கு, அதை நான் மறக்கணும் மறக்கணும்னு யோகத்துல உட்காந்து எரிக்க ட்ரை பண்ணாதீங்க. சூப்பர் இல்ல, அவங்க என்ன திட்டாங்க யோகத்துல எரிக்க ட்ரை பண்ணாதீங்க, அது நீங்க அடக்கி வைக்கிறீங்க வெளியில வந்துடும். இதுதான் அதே மாதிரி பாவங்களையும் எரிக்காதீங்க. அதுக்கு பதிலா என்ன திரும்ப பண்ணும், சக்தி ரூபமாகி அந்த பரிவர்த்தனை பண்ணுங்கள். சக்தி குறைவா இருக்குது. இப்ப இந்த மாதாஜி எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்ன வெறுப்பு வருது. இப்ப வெறுப்பு ஏன் வருது, ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்ல, எதிர்கொள்ளும் சக்தி இல்ல. அந்த சொரூபமாகுங்க, ஆகிய அவங்களை அப்படியே நல்லவங்களா ஆக்குங்க. நல்லவங்கன்ற அந்த எண்ணத்தை எடுத்துட்டாங்க இல்ல, மன்னிக்கிறதுனா கூட நீங்க கெட்டது செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், கெட்டதே செய்யல அவங்க இல்ல, நல்லவங்களா ஆக்குங்க. அவங்க நல்லவங்க நல்லவங்கன்ற அந்த சிந்தனைய அதிகப்படுத்துங்க. அப்ப என்ன ஆகும், அவங்க பாவமே செஞ்சிருந்தாலும் அப்ப அவங்க வந்து என்ன ஏதோ ஒரு தவறாக நினைக்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்கன்ற எண்ணத்தை ஸ்பீடா நீங்க உருவாக்கும். இப்ப கெட்டவங்கன்ற எண்ணம் ஸ்பீடா உருவாகும் தெரியுமா, என்ன பண்ண நைட் எல்லாம் தூக்கம் வராது. நல்லவங்கன்ற எண்ணத்தை வேகமா உருவாக்க உருவாக்க என்ன ஆகும்னா, அவங்க செஞ்ச பாவம் உங்களையும் பாதிக்காம லேசாகிறதோட மற்றவங்களுடைய பாவத்தையும் பாரத்தையும் லேசாக்குது, சுமை லேசாக்குது. அதே நேரத்துல அவங்க உருவாக்குன அந்த வீணான சங்கல்பங்களை ஒரு மோசமானவர் நினைச்சது, நீங்க அவங்க நல்லவங்க நல்லவங்க மத்தவங்க கிட்ட சொல்றதை கேட்டு அவங்க இவங்க போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்ட்டு அந்த வீணான எண்ணங்களை எரிக்கிற எந்திரமாக ஆயிடுது. அந்த எந்திரத்தை வேகப்படுத்துங்க. அப்படின்னா தான் அவங்களை பற்றிய நல்ல எண்ணங்களை பரிவர்த்தனை எண்ணங்களை வேகமா உருவாக்குங்க. அப்பதான் உண்மையில நீங்க உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்னு சொல்ல முடியும். என்னன்னா, நஷ்டமோக ஆகணும் அப்படின்னா சேவையின் பொருட்டு ஸ்நேகம் வையுங்க, சுயநலம் வைக்காதீங்க. சூப்பர் இல்லையா. அப்ப எல்லா பற்றிலிருந்து விடுபடணும், அதான் நஷ்டமோக. மோகனா மோகம், பற்று ஹிந்தி வார்த்தை. அப்ப அந்த பற்றுல இருந்து நீங்க விடுபடணும்னா, குடும்பத்துல இருக்கிற பற்றுல இருந்து எல்லாம் வெளியே வந்து கடைசியில சேவை செய்யும் போது பற்று வந்துடும், இது என்னது அப்படின்னு. சோ அதுக்கு பாபா சொல்றாரு, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்நேகம் வைங்க. எல்லாருக்கும் அதுல நன்மை இருக்குதான்னு பாருங்க, சுயநலமா எனக்கு மட்டும் நன்மை இருக்குதுன்னு பாக்காது. ஓம் சாந்தி. இதுதான் பாபா சொல்லிருக்க. சரி பாபா என்ன சொல்லிருக்காரு, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மற்றவர்களுடைய நன்மையை கருத்துல வைங்க. அப்படி பண்ணா உங்களை அறியாம சங்கிலியில மாட்டிக்கீங்க, மோகத்துல மாட்டிக்கீங்க. குடும்பத்தெல்லாம் விட்டு வந்து கட்சியில இதுல வந்து மாட்டிக்கோங்க. தங்க சங்கில சேவையும் வெற்றி கிடைக்கிறது. நீங்க சொல்லுங்க.
நம்ம விரோதியா நம்ம நினைக்க விரோதியா இன்னொருத்தர நினைக்காம அவங்கள வந்து நம்ம
நல்லவங்க. ஏன்னா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாக அவங்க மாறிடுவாங்க. அவங்க நாளைக்கு நல்லவங்களா அவங்க கிட்ட பேசினா இன்னைக்கு நீங்க நல்லவங்க நினைங்க. அதோ மூன்று கால நிலை உணர்ந்தவர் அந்த மாதிரி சங்கல்பங்களை உருவாக்குங்கன்றது. இன்னைக்கு நீங்க ஏதோ இப்ப இருக்கிறதுக்கு ஒரு சங்கல்பத்தை உருவாக்கிட்டீங்கன்னா, ஒருத்த அடிச்சா திருப்பி அடிக்கிறது இயற்கை. ஆனா நீங்க இயற்கையை வென்றவர்கள். எப்பயோ ஒரு தடவை அடிச்சதுனாலதான் அவன் திருப்பி அடிக்கிறான், திருப்பி அடிச்சுனா இது என்னைக்குதான் அக்கௌண்ட் செட்டில் ஆகுது. இப்ப அன்பு பாராட்டுங்க, அதுதான் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு
பாபா, என்ன சொல்றாரு, சமையல் பண்ணும்போது பாபா நிலவில சமையல் பண்ணணும், இதை சாப்பிடறவங்க எல்லாம் பாபா
புத்தி அங்கங்க அலைய கூட.
சீச்சி, இந்த உலகத்தை மறக்க மாட்டேங்க, இன்னமும் தெரியல
சீச்சி. நீங்க சொல்லுங்க. பாயிண்ட்
அதுதான்
பாபா சொல்ற வீணான விஷயங்களை. ஆனா எதை பேசணும்,
நல்ல திருப்தியா
இருந்தா வீண் விஷயத்த பேசக்கூடாதுன்னாரு. எந்த விஷயத்த பேச சொன்னாரு,
வேலையை
பத்தி பேசுங்க இல்லையா.
காலையில எழுந்திரிச்சு மனநல சிந்தனை
ஞானத்தை என்னன்னு சொன்னாரு அதை அப்படியே அசைப்படுங்க, அசைப்பட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் குஷி ஆகும். ஒருத்தங்க உங்களுக்கு டென்ஷன் ஆகணும்னு வச்சுக்கோங்களா, கடைசியா உங்களை யார் திட்டினாங்க அத நல்லா அசைப்படுங்க, டென்ஷன் ஆயிடுங்க. இப்ப பாபா குஷி தான விஷயத்த சொல்றாரு, இதையே அசைப்பட மாட்டீங்க, இதை அசைப்பட்டீங்கன்னா குஷி ஆயிடுங்க. சூப்பரான பாயிண்ட் இல்ல. வேற
என்ன
சொன்னது, யாரு சிவபாபா தான் சொன்னாரு. சரி, வேற என்ன
கிருஷ்ணர் வந்து கீதை சொன்னாருன்னா
அவர் தூய்மையா இருக்கிறவங்களுக்காக சொல்லணும்,
அவசியம் கிடையாது.
இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆரம்பத்துல என்ன சொன்னாருன்னா, அமரபுரிக்கான யாத்திரை இங்க நடந்துட்டு இருக்கு, இதுலயே சதா காலமும் இருங்க. அந்த சிந்தனையிலே இருங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஓம் சாந்தி.